வணக்கம். ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத். தலைப்புச் செய்திகள். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது ஆண்டு தினத்தை 2 ஆண்டுகளுக்கு கொண்டாட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்திய சீன எல்லைப் பகுதியின் சில இடங்களில் ஏற்பட்டுள்ள சர்ச்சையை முடிவுக்கு கொண்டுவர இராணுவ மற்றும் ராஜ்ய பேச்சுக்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காவல்துறை மற்றும் தேச பாதுகாப்பில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான உள்துறை அமைச்சக விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. உலக மகளிர் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் மான்சி அலாவத் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 149வது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. குஜராத் மாநிலம் கெவாடியாவில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேலின் 182 மீட்டர் உயரமான அவரது உருவசிலைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், தேசிய ஒற்றுமைக்காக பாடுபட்ட சர்தார் பட்டேலின் கனவு நனவாக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் தமது அரசு அடுத்த 25 ஆண்டுகளுக்கான திட்டங்களை வகுத்துள்ளதாக கூறியுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் ஒரே நாடு என்ற அடிப்படையிலான கொள்கைகள் செயல்படுத்தப்பட்டதாக பிரதமர் கூறினார். பன்முகத்தன்மை கொண்ட இந்தியா ஒரே நாடு என்ற உத்வேகத்துடன் செயல்படுவதாகவும் புதிய வரலாறு படைக்க அனைவரும் முன்வர வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். அடுத்த 2 ஆண்டுகள் சர்தார் பட்டேலின் 150வது பிறந்த தின கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் பட்டேல் சவுக் பகுதியில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பட்டேலின் பிறந்த நாள் தேசிய ஒற்றுமை தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. சுதந்திர இந்தியாவின் முதல் துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் இருந்த சர்தார் பட்டேல் பல்வேறு சமஸ்தானங்களை இந்திய திருநாட்டுடன் இணைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய ஒற்றுமை தின அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதில் மத்திய ஆயுதப்படை காவல்துறையினர், தேசிய மாணவர் படையினர் கலந்து கொண்டனர். தேசிய பாதுகாப்பு பிரிவு, எல்லை பாதுகாப்பு படை மற்றும் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் சாகசங்களை நிகழ்த்தினர். இந்திய போர் விமான அணிவகுப்பும் நடைபெற்றது. பின்னர் ஒற்றுமை தின உறுதிமொழியையும் பிரதமர் செய்வித்தார். ஒற்றுமை தினத்தை கொண்டாடும் இந்நன்னாளில் தீபாவளியை கொண்டாடுவது சிறப்பு மிக்கதாகும் என்றும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டுக்கான மத்திய உள்துறை அமைச்சக விருதுகள் 463 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன. மத்திய உள்துறையின் உளவு பிரிவு, சிறப்பு படை பிரிவு, புலனாய்வு மற்றும் தடயவியல் பிரிவுகளில் பணியாற்றிய சிறப்புமிக்க காவல்துறையினருக்கு பதக்கங்கள் வழங்கப்படுகின்றன. இந்த ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய உள்துறை விவகாரங்கள் அமைச்சகம் விருதுகள் வழங்குவதற்கான முடிவை மேற்கொண்டது. அதன் அடிப்படையில் சர்தார் பட்டேலின் பிறந்தநாளின் போது இந்த விருதுகளை வழங்குவதற்கு முடிவு செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இந்திய சீன எல்லைப் பகுதியின் சில இடங்களில் ஏற்பட்டுள்ள சர்ச்சையை முடிவுக்கு கொண்டுவர இராணுவ மற்றும் ராஜ்ய பேச்சுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அருணாச்சல பிரதேச மாநில தலைநகர் தவாங்கில் வல்லபாய் பட்டேலின் சிலையை காணொலி வாயிலாக திறந்து வைத்து பேசிய அவர், இந்திய ஒற்றுமையில் பட்டேலின் பங்கு இன்றியமையாதது என்றும் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சி முக்கியமானதாகும் என்றும் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்புக்கு மட்டும் இராணுவத்தினர் பணிபுரியவில்லை என்று கூறிய அவர், வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் 40வது நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. அவரது நினைவு தினத்தை ஒட்டி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் அவரது நினைவிடமான சக்தி ஸ்தலில் மலரஞ்சலி செலுத்தினர். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே விடுத்துள்ள செய்தியில், நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் பாதுகாப்பதில் இந்திரா காந்தி ஆற்றிய பங்கு மறக்க இயலாத ஒன்றாகும் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். வலிமையான வளர்ச்சிமிக்க எதிர்காலத்தை நாட்டுக்கு உருவாக்க வேண்டும் என்ற கொள்கையுடன் அவர் செயல்பட்டதாக திரு கார்கே கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை.
மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் 350,000 வீடுகள் பயன். இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கென 2,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம். நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி 6%, பிளாட்டினத்திற்கான சுங்கவரி 6.4% குறைப்பு. உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம், கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாக்கம். வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு. வானிலை மாற்றங்கள் குறித்த தகவல்களை துல்லியமாக வழங்க 2,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இயக்கம். எந்த ஒரு பருவநிலை காலத்திலும் பயிரிடக்கூடிய 109 புதிய ரகங்கள் அறிமுகம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மக்கள் அதிகாலையிலேயே எழுந்து ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு பின்னர் உறவினர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு வருகின்றனர். தீபாவளியை ஒட்டி வீடுகள், ஆலயங்கள், முக்கிய கட்டிடங்கள் மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளன. இந்த நாளில் புதிய திரைப்படங்களும் காட்சிக்கு வந்துள்ளன. எல்லைப் பகுதியில் உள்ள இராணுவ வீரர்களும் தீபாவளியை கொண்டாடி மகிழ்கின்றனர். சென்னையில் உள்ள தமது இல்லத்தில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தீபாவளி கொண்டாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அயோத்தியில் 500 ஆண்டுகளுக்கு பிறகு ராமர் சிலையை நிறுவிய பின்னர் கொண்டாடப்படும் முதல் தீபாவளி என்பதால் இது சிறப்பு வாய்ந்ததாகும் என்று அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். தீய விஷயங்களை ஒதுக்கி நாட்டின் ஒற்றுமைக்காக அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றார். இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு ஜெகதீப் தங்கர், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் உள்ளிட்ட பல தலைவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். இந்நன்னாளில் அனைவரும் உடல் ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியாக செழிப்பாக வாழ வேண்டும் என்று தாம் விரும்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். பண்டிகை காலங்களின் போது வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்கு பயன்படுத்தப்படும் செல்போன் மூலம் போலியான அழைப்புகள் வந்தால் கவனமாக இருக்குமாறு அரசு கூறியுள்ளது. இது குறித்த ஒரு தொகுப்பு.
பண்டிகை கால கொண்டாட்டங்களின் முக்கிய அம்சம் பிறருடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதாகும். இதில் முக்கிய பங்கு வகிப்பது நமது கையில் இருக்கும் செல்பேசி. வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலும் பெறுவதிலும் சுறுசுறுப்பாக இருக்கும் நாம் எச்சரிக்கையுடன் ஃபார்வர்டு செய்திகளையும் திறப்பது அவசியமாகும். முன்னொரு காலத்தில் வாழ்த்து அட்டைகள் மூலம் வாழ்த்து தெரிவித்து வந்த நாம் இப்போது செல்பேசி மூலம் வாழ்த்துக்களை தெரிவிப்பதையே அதிகம் விரும்புகிறோம். இதிலும் சோம்பலுர செய்வது என்னவென்றால் பிறரின் வாழ்த்துக்களை ஃபார்வர்டு செய்வதுதான். ஏதாவது ஒரு லிங்கை அனுப்பி வாழ்த்துக்களை தெரிவிக்க முற்படுகிறோம். ஆனால் இதில் சைபர் திருடர்களின் கைவரிசையும் உள்ளது என்பதை மறக்க வேண்டாம். இந்த லிங்கை 100 பேருக்கு அனுப்புங்கள், 10 பேருக்கு அனுப்புங்கள், உங்களுக்கு பரிசு கிடைக்கும், அல்லது உங்களது வங்கியில் இவ்வளவு தொகையை டெபாசிட் செய்ய உள்ளோம் என்றெல்லாம் வரும் குறும் தகவல்களை பயன்படுத்தாதீர்கள் என்று அரசு எச்சரித்துள்ளது. உங்களது செல்பேசியில் வரும் தகவல்களை கவனமாக கையாளுவதுடன் குறிப்பாக புதிய எண்கள் அல்லது உங்களுக்கு அறிமுகமாகாதவர்களிடமிருந்து வரும் தொலைபேசி எண் அழைப்புகளுக்கு பதில்களை தவிர்த்து விடுவது நல்லது என்கின்றனர் காவல்துறையினர். சிலர் வீடியோ கால்கள் மூலமாகவும் வந்து உங்கள் மீது பண மோசடி குற்றச்சாட்டு உள்ளது, நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் என்று கூறினால் அதை நம்புவதற்கு பதிலாக உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் சொல்லுங்கள், அல்லது 1930 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் என்று அரசு தெரிவித்துள்ளது. ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக ஜாய்.
மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத் மாநிலத்திற்கு 2 நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார். சலாங்பூரில் உள்ள ஹனுமன் ஆலயத்தில் வழிபடும் அவர் ஸ்ரீ கோபாலானந்தா சுவாமி யாத்ரீகர்கள் விடுதியை அவர் தொடங்கி வைக்கிறார். 200 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள இந்த ஆலயத்தில் அதிநவீன வசதிகள் செய்யப்பட்டுள்ளதுடன் 1,100 அறைகள் உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். நாளை திரு அமித்ஷா அகமதாபாத்தில் உள்ள திடக்கழிவு மூலம் எரிசக்தி தயாரிக்கும் ஆலையை தொடங்கி வைக்கிறார். 375 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள இந்த ஆலை தனியார் துறையின் ஒத்துழைப்புடன் அமைக்கப்பட்டுள்ளது. நாளொன்றுக்கு 1,000 மெட்ரிக் டன் திடக்கழிவு மூலம் 15 மெகாவாட் மின்சக்தி தயாரிக்கும் திறன் கொண்டதாக இந்த ஆலை உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். அல்பேனியாவில் நடைபெற்று வரும் உலக மகளிர் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் மான்சி அலாவத் வெண்கலப் பதக்கம் வென்றார். 59 கிலோ எடைப்பிரிவில் பங்கேற்ற மான்சி கனடாவின் லாரன்ஸ் புர்காடை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் தோற்கடித்தார். இந்த பிரிவில் ஜப்பானின் ரிசாகோ கிஞ்சோவுக்கு தங்கப்பதக்கமும், மங்கோலியாவின் செரன்சிமெட் சுக்கீவுக்கு வெள்ளிப்பதக்கமும், ஜெர்மனியின் எலினா ஹைக்கி புர்கர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 92 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சந்தீப் மந்த் ஸ்லோவாக்கியாவின் பேட்டிர்பெக் சகுலோவை இன்று இரவு எதிர்கொள்கிறார். இந்த ஆட்டம் இந்திய நேரப்படி 9:00 தொடங்குகிறது. முன்னதாக மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மணிஷா பன்வாலா தோல்வியடைந்தார். 72 கிலோ தகுதிச் சுற்றில் இந்தியாவின் பிபாஷா யுக்ரைனின் அனஸ்தேஷியாவிடம் தோல்வியடைந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது ஆண்டு தினத்தை 2 ஆண்டுகளுக்கு கொண்டாட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்திய சீன எல்லைப் பகுதியின் சில இடங்களில் ஏற்பட்டுள்ள சர்ச்சையை முடிவுக்கு கொண்டு வர இராணுவ மற்றும் ராஜ்ய பேச்சுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காவல்துறை மற்றும் தேச பாதுகாப்பில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான உள்துறை அமைச்சக விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. உலக மகளிர் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் மான்சி அலாவத் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.